அன்பான குழந்தைகளா, வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது அடக்குமுடைமை என்கிற அதிகாரத்தில் இருக்கிற 127வது குறள். எனக்கு பிடிச்ச திருக்குறள்களில் ஒன்று, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்க? யாகாவாராயினும் நாகாக்க. நம்மளால் எதை காக்க முடியாவிட்டாலும் நம்மளுடைய நாவை கண்டிப்பாக காக்கணுமா? காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அப்படி நம்ம நாவடக்கத்தோடு இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன சொல்லே நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா? சரி, இதற்கான திருக்குறள் கதை சொல்கிறேன், கேட்க தயாராக இருக்கீங்களா? முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு பெரிய தேசத்தை ராஜா ரவிவர்மன் தன் ராணி தேவி பிரியாவோட சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்களாம். அவங்களுடைய ஒரே செல்ல மகள் தான் இளவரசி சிந்து. அவளுடைய நொறுங்கிய தோழி தான் பைரவி. சிந்து பைரவி அப்படின்னா தலைநகரில் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமானவங்க. ஆனால் ராணி தேவி பிரியாவுக்கு பைரவி அவ்வளோவா பிடிக்காதுங்க, ஏன்னா பைரவி சரியான வாயாடி. சில சமயங்களில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம எதிர்த்து பேசுவா. தான் ஏதோ இளவரசி மாதிரி நினச்சிக்கிட்டு கர்வமாக சுற்றுவா. மற்றவங்கள மதிக்காமல் நடந்தா. கடை தெருவில் அவள் கேட்குற விலையில் பொருட்களை கொடுக்கல அப்படின்னா கடைக்காரங்களே மிரட்ட ஆரம்பிச்சிருவா. நான் யார் தெரியும்ல, நான் நினச்ச அரசர்கிட்ட சொல்லி உங்கள் கடையை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள். இளவரசியோட நெருங்கிய தோழி அப்படிங்கிறதுனால பைரவியை யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. இதனால் பைரவி இன்னும் அதிகமாக பேசினாங்க. ஒரு நாள் ராஜா ரவிவர்மனுக்கு ஒற்றன் வந்து ஒரு செய்தியை சொன்னார். என்ன அப்படின்னா, பக்கத்து நாட்டு மன்னன் ராணி தேவி பிரியாவையும் இளவரசி சிந்துவையும் சிறைப்பிடிக்கவும் நம்ம நாட்டின் மீது போர் தொடுக்கவும் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதனால ராஜா அவசர அவசரமா ராணியையும் இளவரசியையும் ஒரு ரகசியமான பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புறதுக்காக வீரர்களை அனுப்புனாங்க. அப்போ சிந்துவும் பைரவியும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. வீரர்கள் சிந்துவை கூட்டிட்டு போறதை பார்த்த பைரவி, எங்க போற அப்படின்னு கேட்டா. அதுக்கு இளவரசி, அது ராஜ ரகசியம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா. ஆனா பைரவி விடவே இல்லை. சொல்லு, நான் நன் தோழி தானே, சொல்லு அப்படின்னு ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தா. அதனால யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு சிந்து ரகசிய இடத்திற்கு போற வழிய பைரவி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா. யாரும் எதிர்பார்க்காத வகையில அன்னைக்கே போர் தொடுத்தான் பக்கத்து நாட்டு அரசன். ராஜா ரவிவர்மன் போர்க்களத்தில் வெற்றிகரமாக போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது பக்கத்து நாட்டு அரசர் வீரர்களை மாறு வேடத்தில் அனுப்பி ராணியையும் இளவரசியையும் பிடித்து வர சொன்னான். ஆனால் ராணியும் இளவரசியும் ரகசியமான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்து நாட்டு வீரர்கள். மெதுவாக கடைத்தெருவில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போனாங்க. அப்போது ஒரு கடைக்காரர் சொன்னார், பைரவி இளவரசியோட நெருங்கிய தோழி அப்படின்னு பைரவியை பற்றி சொன்னாங்க. அவளுக்கு தான் இளவரசியை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எதேச்சியாக பைரவியும் அந்த கடைக்கு வந்தா. உடனே பக்கத்து நாட்டு வீரர்கள் மெதுவாக பைரவிக்கிட்ட பேச்சு கொடுத்தாங்களாம். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசலாமா? தப்பு தானே. ஆனால் பைரவி முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு கூட பார்க்காம இளவரசி பற்றி கேட்டதும் உடனே தற்பெருமை பேச ஆரம்பிச்சிட்டா. நானும் இளவரசி சிந்தும் எவ்வளோ நெருக்கம் தெரியுமா? நான் சொன்னால் அரசரே என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சத்தமாக சொன்னான். இவ தான் சரியான ஆள் அப்படின்னு நினச்ச எதிரி நாட்டு வீரர்கள் அவகிட்ட மெதுவாக வந்து, ஆனால் இப்போ ராணியும் இளவரசியும் அரண்மனையில் இல்லையே, ஏதோ ரகசிய இடத்துல வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த இடம் யாருக்கும் தெரியாது, என்ன தான் நெருங்கிய தோழியாக இருந்தாலும் உனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நக்கலாக சொன்னாங்க. இதை கேட்ட பைரவிக்கு கோவம் வந்துடுச்சு. யார் சொன்னாங்க? அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. உடனே உஷாரான பக்கத்து நாட்டு வீரர்கள், சும்மா சொல்லாத, அரண்மனை ரகசியங்கள்லாம் யாருக்கும் தெரியாது, சாதாரண மக்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவ வாய நோண்டினாங்க. உடனே பைரவி சும்மா இல்லாமல், நான் ஒன்றும் சாதாரண மனவெல்லாம் கிடையாது, ராணியும் இளவரசியும் சுரங்கம் வழியா அரண்மனைக்கு கிழக்கு இருக்கிற காட்டில் இருக்கிற குகையில பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா. உடனே எதிரி நாட்டு வீரர்கள் போய் குகையில இருந்த அரசியையும் இளவரசியையும் சிறைபிடிச்சிட்டாங்க. எல்லாரும் பைரவிய திட்டி தீத்தாங்களாம். நீ மட்டும் வாய அடக்கிட்டு இருந்தன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா நம்ம நாட்டுக்கு அப்படின்னு அவளை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட அரசரும் பயங்கரமாக கோபப்பட்டார். கஷ்டப்பட்டு கடுமையாக போர் செஞ்சு மூணாவது நாள் முடிவில் ஜெயிச்சார். அதோட ராணியையும் இளவரசியும் பத்திரமா கூட்டிட்டு வந்தாங்க. பைரவி விசாரணைக்காக அரண்மனைக்கு அழைக்கப்பட்டாள். அவையில் எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நின்னா பைரவி. விசாரணையின் போது நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் அரசர். இதுக்கு முன்னாடி அரசரோட பெயரை கடத்தெருவில் உபயோகிச்சு எல்லாரையும் மிரட்டினா இல்லையா, அதையும் கேள்விப்பட்டு இன்னும் கோபம் வந்துச்சா அரசருக்கு. பைரவியை பார்த்து சொன்னாரா, என் மக சிந்துவை போல உன்கிட்டையும் பாசமா இருந்தேன். அப்படி ஒரு இடத்துல உன்னை வச்சிருந்தப்போ நீ அதுக்கேத்தாக்குல நடக்கல. யாரா இருந்தாலும் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நீ உன் நாவினை அடக்காம வாயடக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்க. அதனால வந்த ஆபத்தை பாத்தியா? அதனால உன்னை நாடு கடத்த ஆணையிடுகிறேன் அப்படின்னு கர்ஜித்தார். இதை கேட்டு அதிர்ந்து போன பைரவி, நான் செய்தது தவறுதான் அரசே, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமே நான் வாயடக்கத்தோட எல்லார்கிட்டையும் மரியாதையாகவும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுவேன் அப்படின்னு அழுதான். சரி, அவ மேல இரக்கம் கொண்ட நம்ம அரசர், சரி சரி இனிமே நீ திருந்தி வாழ்வேன்னு நான் நம்புறேன், நாட்டில் இருந்துக்கோ, ஆனா அரண்மனைக்குள்ள வர உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால ரொம்ப வருத்தமா பைரவி தன் வீட்டுக்கு போயிட்டா. என்ன குழந்தைகளா, பைரவியோட கதையை கேட்டீங்களா? அவ தன் வாய அடக்காம வீணா பேசினதுனால வீணான பிரச்சனையில சிக்கி தன்னுடைய நெருங்கிய தோழிக்கும் ஆபத்தை விளைவிச்சிட்டான். தனக்கு இருந்த நல்ல இடத்தையும் பெயரையும் அவளே கெடுத்துக்கிட்டா. அடுத்தவங்களோட சொல் பேச்சுக்கும் பழிக்கும் ஆளாயிட்டா. அதனால நம்ம யாரா இருந்தாலும் எதை அடக்க முடியாவிட்டாலும் நாக்க கண்டிப்பா அடக்கிதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம சொன்ன சொல்லே நமக்கு துன்பத்தை உண்டாக்கும். சரியா குழந்தைகளா? மேலும் ஒரு திருக்குறள் கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதிலா நபின்.